السلام علیکم ورحمۃ اللہ تعالیٰ وبرکاتہ. الحمدللہ والصلاۃ والسلام علی رسول اللہ صلی اللہ علیہ وسلم وعلی آلہ وصحابہ اجمعین. اما بعد، اعوذ باللہ من الشیطان الرجیم، بسم اللہ الرحمن الرحیم. فبعث اللہ النبیین مبشرین ومنذرین. صدق اللہ العظیم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகி அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அன்பார்ந்த அருமை சகோதர சகோதரிகளே, எல்லாமல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் மல்படிவானாக. கடந்த நம்முடைய தொடரில் ஹிந்து மதத்தில் முகம்மது நபி என்பதை பற்றி நாம் பேசி வருகிறோம். ஹிந்துக்கள் யார், அவர்களை பற்றி ஏதேனும் குரானில் கூறப்பட்டுள்ளனவா என்பதற்கு விடையாக சென்ற தொடரிலே நாம் பேசி வந்தோம். நாம் அந்த தொடரை பற்றி விளக்கும் பொழுது தூதுவத்தையும் பற்றியும் நாம் பேச வேண்டியது இருக்கிறது. இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைகள் இரண்டு. ஒன்று லா இலாஹா இல்லல்லாஹ், மற்றொன்று முஹம்மது ரசூலுல்லாஹ். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்லை என்று நம்பிக்கை கொள்வது முதலாவது. முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது என்பவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஆவார்கள் என்று நம்புவது. முதற் செய்திக்கு ஏகத்துவம் என்றும், இரண்டாவது செய்திக்கு தூதுத்துவம் நபித்துவம் என்று பெயர். இவற்றை நாம் சற்று விரிவாக காண்போம். ஏகத்துவத்தை அடுத்து இஸ்லாம் வலியுறுத்தும் கொள்கை தூதுத்துவம் ஆகும். தூதுத்துவம் என்பது மனித சமுதாயத்தை படைத்த இறைவன் மனிதனின் நன்மைக்காக மேன்மைக்காக சில வகைகளை வகுத்து வைத்துள்ளான். அந்த வழிவகைகளை தன்னுடைய வேதத்தின் மூலம் வெளிப்படுத்தி அந்த வேத வாக்கின்படி வாழ்ந்து வழிகாட்ட மனிதர்களிலிருந்தே தூதர்களை தேர்ந்தெடுத்து அனுப்பியுள்ளான். திருக்குர்ஆன் கூறுகிறது, ஃபபஅத்தல்லாஹு நபியீன முபஷ்ஷிரீன வமுன்ஸிரீன. அல்லாஹ் நல்லோருக்கு நன்மாராயம் கூறுவோராகவும் தீயோருக்கு அச்சமுட்டி எச்சரிக்கை செய்வோராகவும் தன் தூதர்களை அனுப்பி வைத்தான். நன்மையை இந்த வசனம் 2:213 வசனமாக வருகிறது. நன்மை ஏவி தீமையை தடுப்பதற்காகவே தூதர்களை அனுப்பி வைப்பதாக அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான். ஏற்கனவே நாம் இந்த வசனத்தை குறிப்பிட்டிருக்கிறோம். பையம்மின் உம்மத்தின் இல்லா ஹலாஃபியா நதியர், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வர் வராத எந்த சமுதாயத்தவரும் பூமியில் இல்லை. 35:24 வசனம். இந்த வசனங்கள் மூலமாக நன்மை ஏவி தீமையை தடுப்பதற்காக வேண்டி ஒவ்வொரு பகுதிக்கும், ஒவ்வொரு நாட்டினருக்கும், ஒவ்வொரு இனத்தினருக்கும், ஒவ்வொரு மொழி பேசுபவருக்கும் வழிகாட்டுகளை இறை தூதர்கள் அனுப்பியிருக்கிறான். ஏக இறைவனையும் அவனுடைய தூதர்களையும் விசுவாசிக்கக்கூடியவர்களாகவே சாமாரியர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் மோசஸிற்கு பின் எந்த தூதரையும் சாமாரியர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. சாமாரியர்கள் என்றால் மூசா அலி இஸ்லாம் அவர்களை பின்பற்றக்கூடிய மக்கள். அவர்களுக்கு பிறகு வரக்கூடிய தூதர்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏக இறைவனையும் அவனுடைய தூதர்களையும் விசுவாசிக்கக்கூடியவர்களாகவே யூதர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் எசக்கியேலுக்கு பின் எந்த தூதரையும் யூதர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏக இறைவனையும் அவனுடைய தூதர்களையும் விசுவாசிக்கக்கூடியவர்களாகவே கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு பின் எந்த தூதரையும் கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அப்போ மூசா அலிஸ்லாத்துக்கு பிறகு யூதர்கள் எந்த தூதரையும் ஏற்றுக்கொள்வதில்லை. கிறிஸ்தவர்கள் முன் வாழ்ந்த தூதர்களை ஏற்றுக்கொண்டாலும் அவர்களுக்கு பின்வரக்கூடிய தூதர்களை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏக இறைவனையும் அவனால் அனுப்பி வைக்கப்பட்ட ஆதி தூதர் ஆதம் அலிஸ்லாம் முதல் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை உள்ள அனைத்து தூதர்களின் நபிமார்களை முஸ்லிம்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். முஸ்லிம்கள் அத்தனை இறை தூதர்களையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இந்துக்கள் எந்த இறை தூதர்களையும் ஏற்றுக்கொள்வதே இல்லை. ஆனால் இறை தூதர்கள் மூலமாக அருளப்பட்ட வேதங்களை வைத்திருக்கின்றார்கள். யூத வேதமான தோரா அல்லது பெண்டாஸ் யார் மூலமாக அருளப்பட்டது என்று ஒரு யூதரை கேட்டால் அவர் மோசஸ் மூலமாக அருளப்பட்டது என்று கூறிவிடுவார்கள். கிறிஸ்தவ வேதமான சுவிசேஷம் யார் மூலமாக அருளப்பட்டது என்று ஒரு கிறிஸ்தவரை கேட்டால் இயேசு கிறிஸ்து என்று அவர் எளிதில் சொல்லிவிடுவார். இஸ்லாமிய வேதமான திருக்குர்ஆன் யார் மூலமாக அருளப்பட்டது என்று ஒரு முஸ்லிமை கேட்டால் அவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அருளப்பட்டது என்று கூறிவிடுவார்கள். இப்படி ஒவ்வொருவரும் தங்களுடைய இறைதூதர்கள் மூலமாக வேதங்கள் வந்தன என்று சொல்கிறார்கள். இந்து மத வேதங்களான ரிக்வேதம், யஜுர்வேதம், சாம வேதம், அதர்வண வேதங்கள் யார் மூலமாக அருளப்பட்டது என்று ஒரு இந்துவை கேட்டால் அவர்களால் பதில் கூறவே முடியாது. இந்து வேதங்களை பகுத்து தோத்தவர் யார் தெரியுமா? வியாசர் என்பார்கள். வியாசர் என்னும் சமஸ்கிருத சொல்லின் பொருளே தொகுப்பாளர்கள், கம்பைல்டு மேன் என்பதாகும். ஆனால் இங்கு தொகுப்பாளரை கேட்கவில்லை. வேதம் யார் மூலமாக அருளப்பட்டது என்பதுதான் நம்முடைய கேள்வி. வேதம் என்றால் அது கடவுளின் வாக்கு, அதனால் தான் அதற்கு உயர்ந்த மதிப்பளிக்கப்படுகிறது. மதம் என்றிருந்தால் அதற்கு வேதம் ஒன்று இருந்தாக வேண்டும். அந்த வேதம் யார் மூலமாக அருளப்பட்டது என்கிற தெளிவு இருந்தாக வேண்டும். அனுப்புனரோ அல்லது பெறுநரோ, ட்ரூ அண்ட் ஃப்ரோ இல்லாத சின்னஞ்சிறு கடிதம் கூட மொட்டை கடிதாசி என்னும் பெயரில் நிராகரிக்கப்பட்டு விடுவதை நாம் பார்க்கிறோம். ஒரு சமுதாயத்திற்கு நேர்வழி காட்ட வந்த வேதம் அறியாது நிற்கிறது பழம்பெருமை வாய்ந்த ஒரு சமுதாயம். தங்களுக்கு வேதம் கொண்டு வந்தவரை, வழிகாட்ட வந்தவரை, இறைவரின் தூதரை தொலைத்து விட்டு நிற்கிறது. ஒவ்வொரு சமுதாயத்தவரும் ஒரு நேர்வழி காட்டி உண்டு என்று 13:7 குரான் கூறுகிறது. வலிக்குல்லிய கௌமின் ஹாத். அப்ப ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் வந்திருக்கிறார்கள். ஆகவே நிச்சயமாக இந்து சமுதாயத்திற்கு இறை தூதர் வந்திருக்க வேண்டும் என்பதை நாம் சென்ற நம்முடைய தொடரில் கூட நம்ம விளக்கி சொன்னோம். மறுமையில் நடக்கவிருக்கும் ஒரு நிகழ்ச்சியில் மறுமையில் இறை தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய சமுதாயத்தினரும் வருவார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் அல்லாஹ் கேட்பானாம், என்னுடைய செய்தி உமக்கு கிடைத்ததா என்று. ஆமாம் இறைவனே என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பதிலளிப்பார்கள். அடுத்து நூஹுடைய சமுதாயத்தினரை பார்த்து அல்லாஹ் கேட்பானாம், என்னுடைய செய்தியை நூஹ் உங்களுக்கு அறிவித்தாரா என்று கேட்பார்கள். அதற்கு அவர்கள், எந்த தூதரும் எங்களிடம் வரவே இல்லையே என்பார்களாம். அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்பானாம், உமக்கு யார் சாட்சி என்று கேட்பான். அதற்கு அவர்கள் கூறுவார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய சமுதாயத்தினரும் தான் எனக்கு சாட்சி என்பாராம். அங்கே நானும் எனது சமுதாயத்தினரும் அவருக்காக சாட்சி கூறுவோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக ஆதாரபூர்வமான செய்தி புகாரி என்னும் நபி தொகுப்பிலே இடம்பெற்றிருக்கிறது. அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்தினருக்கு இறை செய்தியை எடுத்துரைத்ததாக கூறுகிறார்கள். அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன இந்த செய்தியை 11, 25, 26 வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. குரானையும் ஹதீஸையும் விசுவாசிக்கும் முஸ்லிம்களும் நூஹின் சமுதாயத்தினருக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இறை செய்தியை ஏற்றி வைத்தார்கள் என்பதற்கு சாட்சியாளராக இருக்கிறோம். ஆனால் நூஹின் சமுதாயத்தினரான இந்துக்களோ அதை மறுக்கிறார்கள். ஆனால் இந்து மத வேதங்கள் அதை மறுக்கவில்லை. இந்து மதம் என்ன சொல்கிறது? ஏ அக்கினி, நீயும் அவர் தூதர் என்று ஒப்புக்கொள்கிறேன் என்று வேதத்தில் 1:13-4 என்று ரிக்வேதம் கூறுகிறது. இந்துக்களின் ஆதி கிரந்தங்களில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய 3 நபிமார்கள் பற்றிய குறிப்புகள் மட்டும் காண கிடைக்கின்றன. அப்போ இந்து வேதங்களில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பற்றியும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றியுள்ள குறிப்புகள் நிறைய காண கிடைக்கிறது. அப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகில உலகிற்கும் பொதுவாக இறுதியாக வர இருக்கும் தூதர் என்று முன்னறிவிப்பு செய்யப்படுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் மனிதரும் ஆதி தந்தையும் ஆதி தூதரும் என்கிற ரீதியில் குறிப்பிடுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர்த்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயர் மட்டும் ரிக்வேதத்தில் 51 இடங்களில் வருகிறது. யஜூர் வேதத்தில் 2 இடங்களில் வருகிறது. சாம வேதத்தில் 8 இடங்களிலும் அதர்வண வேதத்தில் 16 இடங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளன. அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேர் இத்தனை தடவையில் வந்திருக்கிறது என்று மௌலானா ஷாம்ஸ் நபத் உஸ்மானி தன்னுடைய வேத ஆராய்ச்சி தொகுப்பு நூலான நவ் ஆர் நெவர் என்ற நூலிலே இவற்றை குறிப்பிடுகிறார்கள். இதிலிருந்து இந்து சமுதாயத்திற்கு என்று வந்த தூதர்களில் வேதம் கொடுக்கப்பட்ட தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே என்பது தெளிவாகிறது. இந்து கிரந்தங்களில் 75 இடங்களில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது. இஸ்லாமிய வேதமான திருக்குறானில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் 5 இடங்களில் தான் இடம்பெற்றுள்ளது. 75 இடங்களில் தங்கள் தூதர் பெயர் இடம்பெற்ற வேதத்தை கையில் வைத்துள்ள இந்துக்கள் தாம் தங்கள் தூதரை மறந்து தூதுவத்தையே மறுக்கிறார்கள். இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் அனைவரும் குறிப்பிட்ட பிரதேசத்திற்கும் குறிப்பிட்ட இனத்தினருக்கும் மட்டுமே உரியவர்கள் ஆவார்கள். இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்கள் அரபு இனத்தவருக்காகவும், மோசே தாவூது இயேசு போன்றவர்கள் இஸ்ரேல் இனத்தவருக்காகவும், நூ அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜலப்பிரளயத்திற்கு முன்பும் அதற்கு பின்பும் சில காலமும் அன்றைய ஆதிக்கத்தின் சந்ததிகள் அனைவருக்கும் பொதுவாகவும், பிற்காலத்தில் அவர்கள் குமாரர்கள் மூலமாக சந்ததிகள் பிரிந்தபோது ஆரிய சமுதாயத்தினருக்கு மட்டும் நேரடி தூதராக ஆதிகால கட்டத்திற்கு மட்டும் அனுப்பப்பட்ட தூதராகவே இருந்தார்கள். ஆனால் இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகில உலகத்திற்கும் பொதுவானவராகவும், அனைத்து இனத்திற்கும் உரியவராகவும், உலக இறுதி நாள் வரைக்கும் உரியவராகவும் இருக்கின்றார்கள். இதை இந்து மத வேதம் உட்பட அனைத்து மத வேதங்களும் ஒத்துக்கொள்கிறது. ஆனால் இந்துக்கள் இறுதி தூதரை மட்டுமல்ல எந்த இறை தூதரையும் அவர்கள் நம்பவில்லை. இப்படி சொல்வதை விட இறை தூதர்களை இறைவனுடைய அவதாரங்களாக நம்பி ஏற்கும் நிலையில் உள்ளார்கள் என்று வேண்டுமானால் கூறலாம். எப்பொழுதெல்லாம் அறம் அழிந்து போய் மரம் மேலோங்குகிறதோ அப்பொழுதெல்லாம் என்னை நான் பிறப்பித்துக் கொள்கிறேன். நல்லோரை காப்பதற்கும் கெட்டவரை கரந்தொடுத்து காப்பதற்கும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் யுகந்தோறும் நான் அவதரிக்கிறேன் என்று பகவத்கீதையில 4:7-9 வரை வருகிறது என்று பகவத்கீதை கூறுகிறது. அப்ப நல்லோருக்கு நற்செய்து கூறுவோராகவும், தீயோருக்கு அச்சமுட்டி எச்சரிக்கை செய்வோராகவும் அல்லாஹ் தூதர்களை அனுப்பி வைத்தான் என்று குரான் கூறுவது என்று சொன்னமல்லவா, 2:213. இஸ்லாம் கூறும் இறை தூதரின் நோக்கமும் இந்து மதம் கூறும் இறை அவதாரத்தின் நோக்கமும் ஒன்றாக இருப்பதிலிருந்து இறை தூதர்களைத்தான் இந்துக்கள் இறை அவதாரங்கள் என்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள முடிகிறது. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடரை அடுத்து நாம் பார்ப்போம். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.